கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ஒப்பீடு என்ற பாடத்தில் பழைய ஏற்பாட்டு ஜபத்தோடு கூட புதிய ஏற்பாட்டு ஜபத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்து பழைய ஏற்பாட்டின் ஜபத்தின் தன்மையை விட புதிய ஏற்பாட்டின் ஜபத்தின் தன்மை மேன்மையாக இருக்கிறதை நாம் காண முடிகிறதை இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு ஜப வாழ்வு வித்தியாசமானது, புதிய ஏற்பாட்டு ஜப வாழ்வு வித்தியாசமானது. இரண்டுக்கும் இடையேயான அநேக ஒற்றுமைகளை நாம் கண்டாலும் அநேக மேன்மையான காரியங்களை புதிய ஏற்பாட்டிலே நாம் காண முடிகிறது. அதை குறித்து நாம் சற்று சிந்தித்து இந்த நாளிலும் கூட நம்முடைய ஜப வாழ்விலே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களைப் போல ஒரு சிறந்த ஜப வாழ்வை உடையவர்களாக வாழப்போகிறோம். ஏனெனில் நாம் ஒருவேளை பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு ஜபத்தையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இவ்வாறு வாசிப்பதினாலே நாம் ஒரு விதத்திலே தவறாக ஜப வாழ்விலே ஒருவேளை இதுவரை இருந்திருந்தோமானால் அதை தாண்டி நாம் கடந்து வர இந்த பாடம் உதவி செய்ய போகிறது. பழைய ஏற்பாட்டு ஜபத்திற்கும் புதிய ஏற்பாட்டு ஜபத்திற்கும் வித்தியாசத்தை நீங்களும் நானும் காண வேண்டுமானால் நாம் முதலாவது பழைய உடன்படிக்கையையும் புதிய உடன்படிக்கையையும் பற்றி சற்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பழைய உடன்படிக்கை தேவனுக்கும் யூதர்களுக்கும் இடையே செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கை தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் நடுவே இயேசுவை மத்தியஸ்தராய் கொண்டு செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கை. இது தேவனோடு புதிய உறவை மக்களுக்கு உண்டாக்கிற்று. அதற்கு மத்தியஸ்தராக இயேசு இருக்கின்றார். இந்த உடன்படிக்கையிலே யூதர்கள் புறஜாதியார் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் உள்ளடக்கியதாக இந்த புதிய உடன்படிக்கை இருக்கிறது. ஆனால் பழைய உடன்படிக்கையோ யூதர்களோடு செய்யப்பட்ட, சில குறிப்பிட்ட மனிதர்களோடு செய்யப்பட்ட உடன்படிக்கையாய் காணப்படுகிறதை நாம் முதலாவது அறிய வேண்டும். ஆகவே பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் மிகவும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பக்தர்களின் ஜபத்திற்கும் புதிய ஏற்பாட்டு பக்தர்களின் ஜபத்திற்கும் அநேக வித்தியாசங்கள், இல்லாவிட்டால் பழைய ஏற்பாட்டை விட மேன்மையான காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே ஜப வாழ்விலே காணப்படுகிறதை நாம் வேதத்திலிருந்து காண முடிகிறது. அவ்வாறு பழைய உடன்படிக்கையானது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் செய்யப்பட்டதாக இருப்பதினாலே பழைய ஏற்பாட்டு தெய்வ மனிதர்கள் அவர்கள் அந்த உடன்படிக்கையை, அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை கோரி ஜபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மட்டுமல்ல, எவ்வளவு தூரம் அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருந்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த ஜபத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். அவர்கள் உடன்படிக்கையை மீறும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் ஒவ்வொரு முறையும், இல்லாவிட்டால் எப்பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு காணப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய ஜபத்திற்கு பதில் கிடைத்ததாக, ஆசீர்வாதம் நிறைந்ததாக காணப்பட்டது என்பதை நாம் வேதத்திலே காண முடிகிறது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலோ இயேசு கிறிஸ்துவானவர் அந்த உடன்படிக்கையை தன்னுடைய மரண பரியந்தமும் நிலைத்திருந்தவராக மட்டுமல்ல இன்றும் நிறைவேற்றுபவராக காணப்படுகிறபடியினால் இந்த புதிய உடன்படிக்கை மாற்றப்படாததாய், இல்லாவிட்டால் திருத்தப்படாததாய் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பழைய உடன்படிக்கை வேறு, புதிய உடன்படிக்கை வேறு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே அவர் இன்றும் நமக்காக பெருமூச்சுகளோடு ஜபிக்கிற உயிருள்ள தேவனாக இருக்கிறபடியினால் புதிய உடன்படிக்கை என்றென்றும் உயிருள்ளதாய் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை, அதாவது பழைய ஏற்பாடு, அது கடந்து போகிறது. அதை தாண்டி இயேசு கிறிஸ்துவானவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினபடியினால் இந்த புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு இன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் முக்கியமானதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ பழைய உடன்படிக்கை மனிதர்களால் அங்கே நிறைவேற்றப்படுகிறதாக, நிலைநிறுத்தப்படுகிறதாக காணப்பட்டது. ஆனால் இங்கே புதிய உடன்படிக்கையோ இயேசு கிறிஸ்துவால் நிலைப்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு ஜபத்தில் தேவன் தங்களுக்காக என்ன செய்யப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் ஜபித்தார்கள். எதிர்காலத்தில் இல்லாவிட்டால் தங்களுடைய ஜபத்துக்கு பின்பதாக தேவன் என்ன செய்ய போகின்றார் என்றதொரு காரியத்தையே பழைய ஏற்பாட்டு தெய்வ பிள்ளைகள் எதிர்பார்த்தார்கள், தேடினார்கள். அதைத்தான் அவர்கள் காணும்படி விரும்பினார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையிலோ, புதிய ஏற்பாட்டிலோ இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே செய்து முடித்த காரியத்தை நம்புகிறதை பற்றியதாக ஜபம் இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதாவது அவங்க பழைய ஏற்பாட்டில் ஜபித்தாங்க, இனி என்ன நடக்க போகிறது என்று அவங்க எதிர்பார்த்து ஜபித்தாங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தாங்க, இனிமேல் நமக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு தேடினார்கள், ஜபித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே செய்து முடித்த காரியத்தை நம்பி ஜபிக்கிறது, சுதந்திரித்துக் கொள்வதுதான் ஜபமாய் இருந்தது. அப்போ நம்ம ஏற்கனவே இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று பார்க்கிறோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவை எனக்காக நீங்கள் எல்லாம் செய்து முடிச்சிட்டீங்க, நான் அதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று தேங்க்ஸ் பண்ண அழைக்கப்படுகிறோம் என்று தான் சொல்வார்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம தேங்க்ஸ் பண்ண, குறிப்பாக தேவன் நமக்கு செய்த காரியத்தை நினைத்து நன்றியோடு நாம் ஜெபிக்க, இல்லாவிட்டால் சுதந்திரிக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு பக்தர்களை போன்ற ஜபம் அல்ல புதிய ஏற்பாட்டு பக்தர்களின் ஜபம். நம்முடைய புதிய ஏற்பாட்டு ஜபம் இப்பொழுது நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கிறது. ஏன் அவ்விதமாய் கூறுகிறேன் என்றால், இதில் கேளுங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த புதிய ஏற்பாட்டு வார்த்தை தேவனிடத்திலிருந்து பதில் வரும் என்ற ஒரு எண்ணத்தோடு, அறிவோடு கேளுங்கள் என்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. ஏன்னா நமக்கு இப்பொழுது தேவனுடைய சித்தம் தெரியும். நம்முடைய வாழ்வை குறித்த சித்தத்தை, பொதுவான சித்தத்தை, தனிப்பட்ட சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறாரு. அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் எல்லா காரியங்களையும் நாம வேதத்திலிருந்து அறிந்து கொண்டோம். மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நம்முடைய ஜபத்திற்கும் ஆமேன், ஆம் என்றே பதில் இருக்கிறதா இருக்கிறது. அதே போல நாம் இயேசுவுக்குள் இருக்கிறதினால் நமக்கு சாபம் என்ற அந்த காரியம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் வருகிறது போல, இல்லாவிட்டால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற போல, சாபத்திற்கு ஆமேன் என்று சொல்கிற ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில கிடையாது. சாபங்களை இயேசு சிலுவையில மாற்றியிருக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களை, நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம், புதிய ஏற்பாட்டின் ஜபம் பழைய ஏற்பாட்டின் ஜபத்தை விட மேன்மையானது. பழைய ஏற்பாட்டிலே மோசே ஜபித்து காரியங்களை, இல்லாவிட்டால் வாக்குத்தத்தங்களை, வசனங்களை சொல்லும்போது, மோசே சாபத்தை கூறும் பொழுதும் அவங்க அந்த ஜபத்துக்கு ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஜபத்திலோ சாபம் என்ற இடத்திற்கு அங்கே வார்த்தைக்கு இடமே இல்லை. எவ்வளவு வித்தியாசமானது ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் பாருங்க. இங்கே தேவனுடைய கிருபை நமக்கு உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பெருமிச்சுகளோடு அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறாரு. ரோமர் 8:26 விதமாய் வாசிக்கிறோம், அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள தெரியாது, ஜோமன தெரியாது. அப்படி இருக்கிறதுனால என்ன செய்கிறாரு, ஆவியானவர் இந்த பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படி நம்முடைய ஆவியோடு இணைந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக நம்மோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒரு உதவியை செய்கிறார். பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான காரியம். பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு இது கிடைக்கவில்லை. நமக்கு இந்த மாபெரும் பாக்கியம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமைச்சுகளோடு நமக்காக உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஜெபிக்கிற ஒரு காரியத்தை செய்கின்றார் என்று இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறார். எபிரேயர் 7:25 பாருங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2:1 பாருங்கள். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, இயேசுவானவர் நமக்காக ஜெபிக்கின்றார், பரிந்து பேசுகின்றார், வேண்டுதல் செய்கிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் பழைய பாட்டு பக்தர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கல. பிரியமானவர்களே, அப்போ நாம மேன்மையான ஒரு ஆசீர்வாத தண்டை வந்திருக்கிறோம். பரம கிருபாசன தண்டையில தைரியமாய் சேருகிற இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த தைரியத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 4:15 வாசிக்கிறேன், கேளுங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று பார்க்கிறோம். ஆக இங்கே நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர் போல் அல்ல. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், அதே வேளையில் பாவம் இல்லாதவர். அந்த பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறாரு. நமக்கு பாவமில்லாதிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறதுனால நாம் இரக்கத்தை பெற, சகாயத்தை பெற, அந்த கிருபையை அடைவதற்கு தைரியமாய் நாம் ஜபத்திலே கிருபாசன தண்டையிலே சேர முடியும் என்று இங்கே சொல்லப்படுகிறத சற்று கவனிங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் பலவீனமானவர்கள். பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர் அவர் பாவத்தோடு இருந்த மனிதனாக இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று இங்கே வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆக மேன்மையானதொரு இடத்திலே நம்முடைய ஜப வாழ்வு இப்பொழுது வந்திருக்கிறது. உங்களுக்காக ஜபிக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிற, வேண்டுதல் செய்கிற இயேசு கிறிஸ்து, பிதாவினிடத்தில் தைரியமாய் சேர்வதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு வழியை உண்டாக்கியிருக்கிறார். பிரதான ஆசாரியராயிருந்து நமக்காக வழக்காடுகிற வக்கீல் போன்று ஒரு லாயர் மாதிரி இயேசு இருந்து நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மேன்மை பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களே நேரடியாக அங்கே பிதாவினிடத்தில் பேசுகிறார்கள், ஜபிக்கிறார்கள். ஆனால் நமக்கோ இவ்வளவு தூரம் ஜபத்தில் உதவி காத்திருக்கிறது, உதவி இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராய் இருக்கிறோம் என்றும் இன்னொரு வசனம் சொல்கிறத நம்ம சற்று சிந்திக்கணும். அப்போ நம்ம அவரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பிதாவினிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய உடன் சுதந்திரராய் இருக்கிறோம் என்ற ஒரு மேன்மையையும் பெற்றிருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட காரியம் அல்ல. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூட ஒரு வாய்ப்பை பெறாதபடி இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு அப்படிப்பட்ட பிள்ளை அப்படிங்கிற ஒரு புத்திரை சுவிகாரம் அங்கு கிடைக்கல. தாசன் என்று அழைத்தார், ஊழியர்கள் என்று தான் அங்கே அழைத்தார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் இந்த பிள்ளைங்கிற அதிகாரம், இயேசுவோடு கூட உடன் சுதந்திரராய் மாறின அந்த புத்திர சுவிகாரத்தை, அதாவது நம்மளை அடாப்ட் பண்ணி தத்தெடுத்து பிதாவோடு இணைத்த ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டில் தான் பார்க்கிறோம். அப்போ பிதாவினிடத்தில் நம்ம தைரியமாக ஒரு பிள்ளை கேட்கறது போல கேட்குற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலோ ஒரு ஊழியக்காரனை போல தாசன் என்ற அந்த நாமத்தில், அந்த ஒரு உறவிலே தான் அவர்கள் வந்தார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. பெரும்பாலும் அப்படித்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டாலும், நண்பன் என்று சொல்லப்பட்டாலும், பிள்ளை என்று சொல்லப்படுகிற அந்த பாக்கியம் மிக மிக மேன்மையானது. அப்படித்தானே? அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த அந்த மாபெரும் சாக்கியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். பழைய உடன்படிக்கையானது சிலுவைக்கு முந்தினது என்று சொல்லலாம், புதிய உடன்படிக்கையானது சிலுவைக்கு பிந்தினது. அப்போ பழைய உடன்படிக்கையின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுது பெற முடிந்ததென்றால், அவங்க தேவனுடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்பணிந்த பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடிந்தது. தேவனுடைய கட்டளைகளுக்கு பர்ஃபெக்டாக ஒபே பண்ணி கீழ்ப்பணிந்து அந்த உரிமையோடு ஜெபிக்கும் போதே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய கிரியைகளினால் அவர்கள் நீதிமான்களாக ஆக்கப்பட்டார்கள் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து அறிய முடியும். ஆனால் புதிய உடன்படிக்கையிலோ நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிஎஸ்பிஎஸ் பாடத்தில் படித்திருக்கிறோம். அதாவது நீங்களும் நானும் நீதிமானாக ஆயிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்காக எனக்காக பாவமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, அவர் உங்களுக்காக எனக்காக நீதியும் ஆனார்னு நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அவருடைய நீதியினால் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல நீதிமானாயும் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த சிலுவை எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறது, நம்முடைய ஜப வாழ்வையும் மாற்றியிருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு அந்த ஜப வாழ்வையும் புதிய ஏற்பாட்டு ஜபத்தையும் நீங்கள் கொஞ்சம் உற்று கவனித்து பார்ப்பீர்களானால் மிக மிக வித்தியாசமாக இருக்கிறதை நீங்கள் காண முடியும். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் தங்களுடைய எதிராளிகளை அழிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக சங்கீதங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தாவீது ஜெபிக்கிற ஜபங்கள் சில வேளைகளில் நமக்கே ஒருவேளை மனது வருத்தத்தை என்ன செய்து கொண்டு வருது. எதிராளிகளை எவ்வளவு தூரம் அழிக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார்னு பார்க்கும்போது எவ்விதமாக அந்த அன்பு வெளிப்படுகிறது அப்படின்னு நம்மால் புரிந்து கொள்ள முடியலை. ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் உங்கள் எதிராளிகளை நேசிங்கன்னு சொல்லி இயேசு போதிக்கிறாரு. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை கொடுன்னு சொல்கிறாரு. தீமையோடு எதிர்த்து நில்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜபமோ நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபமோ வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பை கற்றுத்தருகிற ஜபம் புதிய ஏற்பாட்டின் ஜபம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் ஜபத்தை பார்க்கும்போதும் எதிராளிகளின் வீழ்ச்சியை குறித்தும் எதிராளிகளின் அழிவை குறித்தும் அங்கே ஜபிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஜபத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் எல்லோருக்கும் ஜபிக்க சொல்கிறார். ஆளுகிறவர்களுக்காக, நம்மை துன்புறுத்துகிறவர்களுக்காக, எல்லா மனிதருடைய ரட்சிப்புக்காக இப்படி நிறைய காரியங்களுக்கு ஜபம் பண்ண சொல்கிறார் இல்லையா? ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்திற்காக, தங்களுடைய காரியங்களுக்காக, தங்களுடைய சுய லாபத்திற்காக, சொந்த காரியத்திற்காகவே ஜெபிக்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். உலக ரட்சிப்புக்காக அவர்கள் ஜெபிக்கவில்லை, மற்ற மக்களுடைய நலனுக்காக அவர்கள் ஜெபிக்கவில்லை, தங்களுக்காக, தங்கள் காரியங்களுக்காக, தங்கள் பாதுகாப்பிற்காக, தங்களுடைய ரட்சிப்புக்காக, தங்களுடைய வேதனைகளுக்காக, தங்களுடைய பாடுகளுக்காக மாத்திரமே அவர்கள் ஜெபித்ததை நாம் பழைய ஏற்பாட்டிலே அதிகமாய் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, அதுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கவே இல்லை என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டு ஜபத்தை விட புதிய ஏற்பாட்டின் ஜபம் எவ்வளவு தூரம் மேன்மையானது என்பதை நாம் வித்தியாசப்படுத்தி இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பாடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இன்றைய காலகட்டத்தில் சுற்றி வளைத்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் ஜப வாழ்வு தான் அதிகமாய் மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அவர்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறார்கள். தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய காரியங்களுக்கு மட்டுமே ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அதற்காக தான் உபவாசம் இருப்பாங்க, அதுக்காக தான் சபைக்கு போவாங்க அப்படிங்கிற நிலையை தாண்டி நீங்களும் நானும் வரணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் உலகளாவிய பார்வையை பார்க்கிறார். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாருக்கும் சுபிசேஷத்தை அறிவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அதற்கென தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நமக்காக நாம் ஜெபிக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் பிள்ளையின் நல்வாழ்விற்காகலாம் ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அது ஒரு சுருக்கமான ஜெபமாக இருக்கட்டும். அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய காரியம் மற்றவர்கள், தேசம், அழிந்து போகிற ஆத்மாக்கள், ஊழியம், அதே போல நீங்கள் செய்யப்போகிற ஊழியத்தின் காரியங்களை பற்றிய ஜெபமாய் இருக்கட்டும். ஆத்மாக்கள், ஆத்மாக்களின் ரட்சிப்பு, இதை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாரமும் இருந்தது. அதற்காகவே அவரும் ஜெபித்திருக்கிறார், சீடர்களுக்கும் அதற்காகவே ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் அறிய முடிகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது, நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்ட பொழுது, இயேசு அவர்கள்ட்ட, நீங்கள் வாசித்தது இல்லையா, இதுக்கு முன்ன ஜெபத்தை பற்றி சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் வாசித்தது இல்லையா அப்படின்னு அவர் சொல்லலை. ஏன்னா மின்ன ஜபத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுக்கப்படலை. அதனால தான் சீசரெல்லாம் அப்படி கேட்குறாங்க. அதனால தான் இயேசுவும் பழைய ஏற்பாட்டை மேற்கோடிட்டு காட்டலை. அப்போ புதிய ஏற்பாட்டில் தான் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட பிரேயரை, ஜபத்தை இயேசுவானவர் கொண்டு வருகிறார். இவ்விதமாக ஜபிக்கணும், குறிப்பாக பிதாவின் சித்தம் செய்யப்படணும், அதே போல் அன்றன்றுள்ள தேவைக்காய் ஜபம் பண்ணுங்க சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க அப்படின்னு கேளுங்க. அதை நம்ம அழகாக சொல்லுவோம், ஆக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதில் அடோரேஷன், முதலாவது தேவனை துதிப்பது, அடுத்து பாவ மன்னிப்பு ஜபம், கன்ஃபஷன், சி ஃபார் கன்ஃபஷன், பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்கணும். அடுத்து தேங்க்ஸ் கிவிங், கர்த்தர் உங்களுக்காக செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லணும். அடுத்து சப்ளிகேஷன், விண்ணப்பிக்கணும் அப்படின்னும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நான்கு பகுதியும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபத்தில் இருக்குது. இந்த காரியமாய் நீங்கள் ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள், இவ்விதமாக ஜெபிக்கணும்னு சொல்லி அங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஜப வாழ்வை, அதாவது அவங்க ஜெபித்தாங்க, அவர்களுக்கு தோன்றினபடி, இல்லாவிட்டால் அவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி, ஆவியானவர் அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யாமல் இல்லை, செய்திருக்கிறார். ஆவியானுடைய வார்த்தையினால தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆகவே அவர்களும் ஜெபித்தது ஒரு விதத்தில் சரி, ஆனால் அதைவிட மேன்மையான ஒரு ஜப வாழ்வுக்கு புதிய ஏற்பாடு நம்மை வழி நடத்துகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு தேவையில்லை என்ற அர்த்தத்தில் நான் ஒருபோதும் சொல்லவில்லை. பழைய ஏற்பாடு பக்தர்களும், அவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் பரலோகம் வந்து சேர்வார்கள். பழைய ஏற்பாட்டிலே நடத்தின விதம் வேறு, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தி அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்து நம்மை மிக தெளிவாக அருமையாக நடத்துகிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதைத்தான் நாம் இந்த பாடத்திலே குறிப்பாக கற்றுக்கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒப்பீடு, அதைவிட இது மேன்மை என்பதைத்தான் சொல்கிறதே ஒழிய பழைய ஏற்பாடு ஒருபொழுதும் தேவையில்லை என்று நாம் சொல்கிறதில்லை. அது தேவை. பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களும் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவையே, அதில் மேன்மையான காரியங்கள் இருக்குது. இந்த அனுபவங்கள் வரும் முன்னர் இந்த அனுபவத்துக்கு நேராய் அவைகளே அந்த தெய்வ பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இவ்வளவு தூரம் இருந்தாலும் அதைவிட புதிய ஏற்பாடு மேன்மையாக இருக்கிறது என்பதைத்தான் அதன் சிறப்பம்சங்களை பற்றியே நாம் அதிகமாய் படித்து கொண்டு வருகிறோம். எடுத்துக்காட்டாக ஆபிரகாமின் அந்த மன்றாட்டு ஜபத்தை நான் சற்று உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 18:22-23 வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அந்த புருஷர் அபிடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடைய நீதிமானையும் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்ணுறாரு. அங்கே 50 நீதிமான் ஒருவளை இருப்பாங்கன்றாரு. பிறகு 45 இருக்கலாம், பிறகு 40 இருக்கலாம், அடுத்து 30 இருக்கலாம், 20 இருக்கலாம், 10 இருக்கலாம், அப்படி குறைச்சி 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 கேட்குறா பாருங்க. 10 நீதிமான்கள் நிமித்தம் கூட நீங்கள் அழிச்சிடக்கூடாது, அங்கே காணப்பட்டாலோ அதனால் நீங்கள் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மன்றாட்டு ஜபத்தை அவர் செய்கிறத பார்க்குறோம். ஆனால் இது பழைய ஏற்பாட்டு ஜபம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இருக்கிற, அதாவது இயேசு கிறிஸ்து கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் காணப்படுகிற நாமோ இப்படி ஜபம் பண்ண அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவேளை விதமாக ஆபிரகாம போல அங்கே மன்றாட்டு ஜபத்தை வைப்பாரானால் அவர் அந்த 10 நீதிமான்கள் நிமித்தம் அப்படின்லாம் சொல்லி நிப்பாட்டி விட மாட்டார். ஒவ்வொருவரையும் நீங்கள் விட்டு விடுங்க அப்படிங்கிற ஒரு மன்றாட்டு ஜபத்தை தான் வைப்பார். சரிதானா? ஏன்னா அவர் எல்லாருக்காகவும் மறித்தார். சரிதானா பிரியமானவர்களே? இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாடு எதிர்பார்க்கிற நீதிமான் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் வேற, புதிய ஏற்பாடு நீதிமான் என்று எதிர்பார்க்கிற அளவுகோல் வேற. பழைய ஏற்பாட்டு நீதி எப்படிப்பட்டது? அவர்களுடைய கிரியைகளின் அடிப்படையில் ஆனது. புதிய ஏற்பாட்டின் நீதியோ, இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைக்கிற அந்த விசுவாசத்தினால் அவருடைய நீதியையே உங்கள் நீதியாய் பெற்றுக்கொள்கிற அந்த விசுவாசம், அந்த நீதி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவருமே பாவிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட, மனந்திரும்பி முழுமையாய் இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமானாக மாற்றப்படுகிறார்கள். அப்போ வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடு சொல்கிற நீதிமான் அப்படிங்கிற அளவுகோல் வேற, இங்கே அளக்கப்படுகிற அளவுகோல் வேற. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, இல்லாட்ட ஒருவேளை ஜெபிப்பாரு, ஒவ்வொரு பாவியும் மனந்திரும்ப வேண்டும் என்று தான் நான் சிலுவையில் மரித்தேன். ஆகவே அவன் மனந்திரும்பி என்னை ஏற்றுக்கொண்டால் அவன் நீதிமானாகிறான். ஆகவே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் இறங்க வேண்டும் ஆண்டவரே கர்த்தரேன்னு தான் அவர் நினைச்சுவார், ஜெபம் பண்ணுவாருங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஏன்னா 1 யோவான் 2:2 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ நமக்காக மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலி அவர். ஆம், அப்போ ஆபிரகாம் ஜெபம் எப்படி இருக்குது, இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வசனத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீங்க. எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். அப்போ அவர் ஒரு மனுஷனை கூட விட்டு விடுவதில்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் அப்படி தான் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதிராளிகளையும் நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறான்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டு பக்தர்களின் ஜெபத்தை காட்டிலும் மேன்மையான ஜெபத்தை ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 9:9 இருந்து நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது, அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம் என்று பார்க்கிறோம். அப்போ மனசாட்சிய அன்று பூரணப்படுத்த வில்லை, அது வெறும் சடங்காச்சரமா செய்யப்பட்டது. மட்டும் அது ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணல அப்படின்னு சொல்லி எபிரேயர் 9:12 பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நித்திய மீட்பை உண்டு பண்ணினாரு, ஆனால் அவங்களுக்கு நித்திய மீட்பு உண்டாகல. அவங்களுடைய சரீர சுத்தி உண்டாகும்படிக்கு இந்த வெள்ளாட்டுக்கடா ரத்தம், தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பல் சரீர சுத்தி உண்டாகும்படி ஓரளவு பரிசுத்தப்படுத்திச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சிய செத்த கிரியைகள் அற சுத்திகரித்திருக்கிறது என்று எபிரேயர் 9:14 பார்க்கிறோம். அப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ளணும், செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட்டது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பக்தர்களை பார்க்கும் பொழுது செத்த கிரியைகளற சுத்திகரித்த ஒரு நிலை, ஒரு நல்ல மனசாட்சியோடு ஜெபித்த நிலை அதிகமாக இருக்கவில்லை என்று இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிய முடிகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு மக்களை விட மேன்மையான ஒரு பலி நமக்காக செலுத்தப்பட்டிருக்கிறபடினால், இயேசு கிறிஸ்து என்ற பரிபூர்ணமான பலி உங்களுக்காக எனக்காக செலுத்தப்பட்டு விட்டபடியால் நாம மனசாட்சியில பூரணப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மனசாட்சியை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மனசாட்சியோடு நாம் ஜெபிக்கும் போது நாம் மாபெரும் ஆசீர்வாதத்தை எளிதாய் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 6:19 இந்த இடத்திலே நாம் சேர்த்து பார்த்தோமானால் இன்னும் அதிகமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் நம்முடைய சரீரம். இப்போ எவ்வளோ ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் பாருங்கள். நீங்களும் நானும் தேவாலயமாக இருக்கிறோம். நமக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறாரு. இப்போ நம்முடைய ஜப வாழ்வை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக எல்லா விசுவாசிகள் வாழ்விலும் தங்குகிற ஒரு அனுபவம் கிடையாது. கூடவே வாசம் பண்ணுகிற ஒரு இடம் அப்பொழுது கிடையாது. ஆனால் இப்பொழுதோ பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வந்து வாசம் பண்ணுகிற ஒரு இடத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறது போல நம்முடைய ஜபத்திற்கு இடையூறு என்று இல்லாவிட்டால் தடங்கல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதாக நம்ம எண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா தேவன் இல்லாட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறது போல உங்களுடைய ஜபம் தடைபடுகிற ஒரு இடத்தில் இருக்காது. ஏன்னா உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர்னு நான் இப்பொழுது வாசித்தேன். மட்டுமல்ல நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படி நமக்காக பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் ஜபம் பண்ணுறாரு, தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார் என்றெல்லாம் நாம் வசனங்களில் பார்த்திருக்கிறோம். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்முடைய ஆவியின் சிந்தை என்னதென்று அறிந்து நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள தெரியாததுனால பிதாவுக்கு ஏற்றபடி உங்கள் காரியத்தை உங்கள் விருப்பத்தை உங்களுடைய வேண்டுதல்களை எடுத்து கோரி பதிலை பெற்றுத்தருகிற ஒரு இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு தூரம் செய்து விடும் பொழுது எப்படிங்க உங்கள் ஜபம் தடபடும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாமாகவே ஒருவேளை தடைபட்டு விடுமோ, பிசாசானவன் தடைபடுத்தி விடுவான், இல்லாவிட்டால் பரலோகம் போய் சேர்ந்துடாது, பிசாசானவன் தடுத்து விடுவான் என்றெல்லாம் நாம் பழைய ஏற்பாட்டு ஒரு விசுவாசத்தோடு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதத்தின் அடிப்படையில் உறுதிபட கூறுகிறேன். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லவில்லை, அதாவது என்னுடைய அனுபவத்தை நான் போதிக்கவில்லை, வேதத்தின் வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ உங்களுடைய ஜபம் தடைபடும் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு உள்ளே ஆவியானவர் இருக்கிறது சத்தியம்னா அவர் அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறார். மட்டுமல்ல உங்களுடைய ஆவியின் சிந்தையை அவர் பிதாவுக்கு எடுத்து கூறுகிறார், பலவீனங்களை உதவி செய்கிறார்னு நான் வாசித்தேனே அந்த வசனம். அப்போ அதெல்லாம் உறுதி தானே? சரிதானா பிரியமானவர்களே? கொஞ்சம் சிந்திங்க. ஆனால் ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் அநேக ஊழியர்கள் பலதரப்பட்ட பழைய ஏற்பாட்டின் எடுத்துக்காட்டுகளை மாத்திரம் கூறி தங்களுடைய ஜபத்திற்கு இவ்விதமாய் தடை வருகிறதாக கூறுகிற காரியங்களை கொஞ்சம் நீங்கள் நிதானித்து அறிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதவசனம் சொல்கிறத நீங்கள் முற்றிலுமாய் நம்புங்கள். நீங்கள் ரொம்ப எளிதாக இயேசுவை அணுகுகிற இடத்துல இப்பொழுது இருக்கிறீங்க, பிதாவை அணுகுகிற இடத்துல இருக்கிறீங்க. ஏன்னா தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவோன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் கர்த்தரிடத்தில் அழகாக சொல்லலாம், அழகாக ஜெபம் பண்ணலாம், மிக கடுமையாக சொல்லி அவற்றை தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா என்னுடைய வாலிப இதில் அப்படிலாம் அனுபவங்கள் இருந்தது. இயேசுவுக்கு கேட்காது, பிதாவுக்கு கேட்காது அப்படின்னு சொல்லி நான் தரையில் முட்டி முட்டி ஜெபித்த காலங்களும் உண்டு. இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அறியாமை, அந்த அறியாமையெல்லாம் நான் புரிந்து கொண்டேன். அவ்வளவு முட்டி முட்டி ஜெபித்து கேட்கக்கூடிய இடத்துல இயேசு இல்லைங்க, உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறாரு, மிக அருகிலே இருக்கிறாரு. நீங்கள் ஜெபித்தவுடன் கேட்டு பரலோகத்துக்கு தெரியப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார். உங்கள் ஜபத்துக்கு தடையெல்லாம் வந்து விடாது, நிச்சயமாக கர்த்தர் கேட்குறாரு. ஆனால் நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா? தேவனிடத்தில் ஜபிக்கிறீர்களா? தேவனுடைய நீதியினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை மட்டும் செக் பண்ணுங்க. இது தடையாக இருந்தால் ஜபம் போகாது, பரலோகம் சென்று அடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும், அது நடக்கணும்ல. ஸோ இதை மட்டும் சரி செய்யுங்க. முதலாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்முடைய உள்ளத்தில் பெற வேண்டியது அவசியம். அவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணும் பொழுது நீங்கள் நினைக்கிறதையும் பெருமூச்சுகளையும் நீங்கள் ஜெபிக்கிறதையும் பரலோகத்துக்கு அழகாக தெரியப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் உங்கள் கூட இருந்து உதவி செய்வார். அது தேவனுக்கு புரிகிற பாசையாக இருக்கும், புரிகிற மொழியாக இருக்கும். அது கேட்டு உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தது போல் ஆமென்றும் ஆமேன் என்றும் அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறபடினால் பதில் உடனே கடந்து வருகிறதாய் இருக்கிறது. இப்போ கம்ப்யூட்டர்கிட்ட நீங்கள் சில கமாண்ட் கொடுக்கணும்னா அதனுடைய மொழி தெரியணும், லாங்குவேஜ் தெரியணும் இல்லை. இந்த கீயை தட்டுனா இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணால் இப்படி இப்படி செய்யலான்னு தெரிஞ்சு அந்த மொழியில் பேசும்பொழுது அது செயல்படுது இல்லையா? அதே போல் பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடு சொல்ல வேண்டிய மொழியில் உங்கள் கருத்துக்களை எடுத்து போய் கொடுப்பதனால அவர் அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில உங்களுக்கு எளிதாக பெற்று தருவார். உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு பக்தர்களை போல கடுமையா கஷ்டப்பட்டு போராடி ஜபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த வசனங்கள் வலியுறுத்தவில்லை. சோமனனும் அதுக்கு நேரம் நம்ம ஜபிக்கணும் இல்லைன்னு சொல்லலை. ஒரு மணி நேரமாவது கொஞ்சம் நம்ம கட்டாயமாக ஜபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஜபம் பண்ணணும், தினமும் அனுதினமும் அந்த அனுபவம் இருக்கணும், உபவாசித்து ஜபிக்கணும், இதெல்லாம் கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் போதிக்கவில்லையே. பிரியமானோடைய ஜபம் பண்ணணும், சின்சியரான ப்ரேயர் வேணும், ஆவியில் அந்த வாக்கு தத்தங்களை உறுதிபட எடுத்து நம்ம ஜபிக்கணும், நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லணும் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா பவுலும் நான் போராடி ஜபிக்கிற மாதிரி ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாடு போராட்டத்திற்கும் புதிய ஏற்பாடு போராட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் புரிந்து ஜபம் பண்ணுங்கள். உங்கள் ஜப வாழ்வு மிக மிக இனிமையானதாக, எளிமையானதாக, ரொம்ப நம்பிக்கை ஊட்டுகிறதா மாறுகிறத நீங்கள் காண்பீர்கள். எபேசியர் 1:17-19 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்கிறத நாம் கொஞ்சம் சிந்தித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசிகளுக்கு தெளிவாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் பெற்ற அந்த வெளிப்பாடுகள் மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளாக இயேசு எவ்வளவு தூரம் வல்லமையாக இருக்கிறார் என்பதை பற்றியும் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அதை அறிய வேண்டியது அவசியம். நமக்குள்ளே தேவன் எவ்வளவு வல்லமையாய் நமக்குள்ளே இருக்கிறார், எவ்வளவு தூரம் அவர் தம்மை நமக்குள்ளே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதையெல்லாம் நீங்களும் நானும் உணர வேண்டியது அவசியம். அப்போ அவ்விதமாக தேவன் தம்மை நமக்கு உள்ளே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுனால அதுங்க வசனம் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க, அந்த மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருவார் என்ற அர்த்தத்திலே அங்கே சொல்கிறத கவனிங்க. அப்போ தேவன் தம்மை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்துகிற ஒரு அறிவு ஞானத்தை தருகிறார், தெளிவை தருகிறார், வெளிப்பாட்டை தருகிறார். அப்போ உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னதென்று, அதே போல பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றெல்லாம் நம்ம அறிந்து கொள்வதற்கு அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார்னு பார்க்குறோம். உங்களுக்கும் எனக்கும் அவ்விதமாகத்தான் வெளிப்படுத்துகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருகிறதுனால நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனை அறிந்து ஜபிக்க முடியும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜபிக்க முடியும், தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து ஜபிக்க முடியும். தேவனை துதிக்கும் பொழுதும் தேவனுடைய மகத்துவத்தை உங்களுக்கு உள்ளாக நீங்கள் உணர்ந்து துதிக்க முடியும். ஆனால் இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு கிடைக்கவில்லை. நமக்கு உள்ளே இங்கே வெளிப்படுத்துகிறாருன்னு நீங்கள் இந்த வசனத்தை திரும்ப வாசித்து பாருங்கள். எபேசியர் 1:15 15-20 வரை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாக எவ்விதமாய் வெளிப்படுத்தி தம்முடைய வல்லமையுள்ள காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதை புரிந்து கொண்டு ஜபிக்கிற ஜபம் எவ்வளவு தூரம் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆச்சரியமானதாக இருக்கும்னு கவனித்து பாருங்கள். அந்த ஞானம் என்பதுனா என்ன, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத பொழுது எதை செய்யணும் அப்படிங்கிறது அறிகிறது பேர் தான் ஞானம். சில வழிகளில் நம்ம இருக்கிறோம்ல, என்ன செய்யணுனே தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம இருக்கிறோம், எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம். அப்போ அந்த வேளையில் இதை செய்யி அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே தருகிறார் அல்லவா, அந்த ஞானத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ ஜபத்தில் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தில் என்ன செய்யணுங்கிறத ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், பிதாவானவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார், நீங்கள் பெற்றிருக்கிற நம்பிக்கை விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு வெளிப்படுத்துகிறாரு. அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்வு ஜபத்தில் கிடைக்குது. அதே போல பரிசுத்தவான்களிடத்தில் பிதாவுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுங்கிறத உணர வைக்கிறாரு. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களிடத்துல என்னிடத்துல காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்களை அவர் தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அதை எப்பொழுது தருகிறார்? வேண்டிக் கொள்ளும் பொழுது. இங்கே பவுல் வேண்டிக் கொள்கிறார், அப்படிப்பட்ட மனக்கண்களை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது கொடுக்கிறாரு. நீங்களும் நானும் ஜபத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது இதை போன்றதொரு பிரகாசமான மனக்கண்ணை அன்று எபேச சபையாருக்கு கொடுத்த தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ இவ்வளவு தூரம் ஜபத்தில் நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிற இடத்திற்குள்ளாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாம் அவர்களுடைய மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்காக ஜபித்தார்கள், அதை தான் பெற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய ராஜ்யத்தின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணாங்க, தங்களுடைய வீட்டு பிரச்சனைகளின் மீட்புக்காக ஜெபம் பண்ணாங்க. பெரும்பாலும் அதை குறித்ததாக ஜபமாகவே இருந்தது. ஆனால் இப்போ நான் வாசித்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா எவ்வளவு மகிமையின் நம்பிக்கை, உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அதேபோல் கிறிஸ்துவ உயிரோடு எழுப்புவதற்கு அவர் காண்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை நம்மிடத்திலும் காண்பிக்க விரும்புகிறார். அந்த மகா மேன்மையான மகத்துவம் இன்னதுன்னு நீங்கள் அறிவதற்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்லாம் அவர் தர விரும்புகிறார்லாம் சொல்கிற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற இடத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அதை பெறவும் முடிகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு ஜபத்திற்கும் புதிய ஏற்பாட்டு ஜபத்துக்கும் மிக அதிகமான மேன்மை இருக்கிறது. அவர்கள் பெற்ற ஆவிக்குரிய அனுபவங்களை காட்டிலும் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய அனுபவம் அதிகம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முக்கியப்படுத்தப்படுகிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னும் பழைய ஏற்பாட்டு பக்தர்களைப் போலவே வெறும் உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கர்த்தரை நம்புகிற இடத்திலிருந்து நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுகிற இடத்துக்கு வர வேண்டும் என்று தான் நீங்களும் விரும்பணும், நாங்களும் அதை விரும்புகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக விவலகளே அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், முன் குறிக்கப்பட்டீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்காக வாழ வேண்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ வேண்டும். என்னுடைய கடன் மாறுவதற்காக மட்டும் நான் ஏசிட்ட வரல, ஒரு பணக்காரனாய் மாறுவதற்காக, ஒரு நல்ல வசதி, ஒரு நல்ல வீடு, நல்ல கார், நல்ல பங்களா வாங்குவதற்காக மட்டும் நான் இயேசுவினிடத்தில் வரல. அதை தாண்டி சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், மகிமையின் நம்பிக்கை, எனக்குள்ளே இயேசு தருகிற பிரகாசமான மனக்கண்ணினாலே எனக்குள்ளே இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன, பிதாவோடு நான் கொள்கிற ஐக்கியம் என்ன, இப்படிலாம் நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை பெறுகிற இடத்துல நீங்கள் நானும் இருக்கிறோம். அதற்கு தான் கர்த்தர் ஜெபிக்க அழைக்கிறார். அதை முக்கியப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்வு இன்னும் மெருகூட்டப்படும். உங்களுடைய பிரச்சனைகள் தானாய் தீரும். நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான். உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, உங்கள் பிரச்சனைக்காக ஒரு வார்த்தை சொல்வீங்கன்னா மீதி எல்லாம் அதிகமான ஜெபம் ஆவிக்குரிய காரியங்களை பற்றியதான் இருக்கட்டும். உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, பிதாவின் மகிமை எனக்கு வெளிப்படுத்துங்க, இயேசுவின் ஐக்கியத்தை எனக்குள்ளே தாருங்க, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தை எனக்குள்ளே தாருங்க. இப்படி உங்களுடைய ஜெபம் சுற்றி சுற்றி வரும்னா மற்ற பிரச்சனைகள் தானா தீரும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வேதவசனம் அப்படி சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் அவர் சொல்லிட்டார். ஆகவே நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இன்று ஜபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அதுதான் புதிய ஏற்பாட்டின் ஜபம். அதை செய்யும் பொழுது மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் கூட கொடுக்கப்படுவதற்காக முதலாவது ஜபித்தார்கள். அவர்களுக்கு தேவன் கிருபையாய் ஆவிக்குரிய காரியங்களை ஆங்காங்கே கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் பரலோகத்தின் காரியத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும் பொழுது மற்ற ஆசீர்வாதங்கள் கூட வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஒருபொழுதும் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை, மேன்மையை தேடுகிறவர்கள் ஒருபொழுதும் உலக காரியங்களில் கஷ்டப்பட்டதில்லை, நஷ்டப்பட்டு போனதில்லை, அவங்க தேவையோடு வாழ்ந்ததில்லை, அவர்கள் சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததில்லை, ஒரு இடத்துல குறைவுபட்டு போக போகிறதில்லை. ஏன்னா அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். நீங்கள் அவரை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்ற எல்லாவற்றையும் அவர் கூட தருகிறதை காண்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு தூரம் மேன்மையான ஒரு ஜப வாழ்வு நமக்கு புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை காட்டிலும் அநேக ஏதுக்கள் ஜப உதவிகள் நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிதாவின் இரக்கத்தை பெற்ற இடத்துல நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒப்புரவாக்கப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். பிதாவானவர் உங்கள் மீது இப்போ கோபமாக இல்லை, ஏன்னா இயேசு கிறிஸ்துவால் அது சாந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இயேசுவாலே பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டுட்டீங்க. ஒப்புரவாக்கப்பட்ட இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணால் அவர் கேட்குற இடத்துல இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலோ அப்படி இல்லை. இந்த ஒப்புரவாக்கப்பட்ட ஒளியத்தின் காலகட்டத்தில் இருக்கிற, கிருபையின் காலத்தில் வசிக்கிற நீங்களும் நானும் ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு அருகில் வந்திருக்கிறோம். தேவனும் நமக்கு அருகில் எப்பொழுதும் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்கள் ஜெப வாழ்வு இன்னும் அதிகமான ஒரு வளர்ச்சியை பெறுவதாக. இதெல்லாம் உணர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். சில ஊழியர்கள் தவறாய் பிரசங்கிக்கிற காரியங்களை கேட்டு ஜெப வாழ்வை குறித்து பயம் வேண்டாம். ஜெப வாழ்வில் அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, ஜெபித்தா அசுத்தாபி வந்துருமோ, ஜெபித்தா எனக்கு விரோதமாக இப்படி நடந்துருமோ, இப்படிலாம் பயப்படாதீங்க. வேதவசனத்தை மட்டும் முற்றிலுமாக நம்புங்க. வேதவசனம் என்ன சொல்லுதோ அதுவே சத்தியம். மற்ற மனிதர்களின் ஊழியர்களின் அனுபவங்கள் எல்லாம் முக்கியமல்ல. அது நானே தப்பாக சொன்னாலும் வேதத்துக்கு முரணா சொன்னால் அதை கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இயேசு தான் முக்கியம், அவருடைய வசனம் தான் முக்கியம். அவருடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதுவே பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டை விட மேன்மையான ஜப வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பெற்று அனுபவிக்கிற இடத்தில் இருப்போமாக, ஜபிப்போமாக. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே ஜபத்தின் ஆசீர்வாதங்களை அதிகமாய் தருகிறதை இன்னும் காண்பீர்கள். இதுவரை ஜபிக்க பயந்து கொண்டிருந்த நீங்கள் இனி தைரியமாக ஜபிக்கலாம். எதுக்காக ஜபிக்கணும் அப்படின்னு தெரியாதிருந்த நீங்கள் இதற்காக ஜபிக்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜபிக்கலாம். பழைய ஏற்பாட்டு ஜபத்தை விட நாம் எப்படி ஜபிக்க வேண்டும், ஏன் ஜபிக்க வேண்டும், ஜபிக்க நமக்குள்ள ஏதுக்கள் யாவை என்றெல்லாம் நாம் இதுவரை சிந்தித்தோம். அதை உணர்ந்து நம்முடைய ஜப வாழ்வு இன்னும் அதிகமான மெருகூட்டலை பெறுவதாக. ஆமேன்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும், இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும், சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விகளுக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.